திருக்குடும்ப திருவிழா ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, இவ்வாண்டு அக்டோபர் 26 தேதி மாலையில் வத்திக்கான் புனித பேதுரு பசிலிக்கா வளாகத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் உலகின் கவனத்தை ஈர்த்தது. அக்டோபர் 26-27 ஆகிய இரு நாட்கள் வத்திக்கானில் அகில உலக குடும்ப நாள் கொண்டாடப்பட்டது. அக்டோபர் 26 சனிக்கிழமை மாலை நடைபெற்ற ஜெப வழிபாட்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சுற்றி சுற்றி வந்து அவரை கட்டி அணைத்து இறுதியில் அவர் இருக்கையில் ஏறி அமர்ந்த ஒரு சிறுவனை பற்றிய வீடியோ பல கோடி மக்களின் கவனத்தை ஈர்த்தது. அந்த மாலை வழிபாட்டின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமர்ந்திருந்த மேடையைச் சுற்றி பல சிறுவர் சிறுமியர் அமர்ந்திருந்தனர். அச்சிறுவர்களில் ஒருவன் கார்லோஸ் என்று அழைக்கப்பட்ட இந்த சிறுவன். கொலம்பியா நாட்டில் பிறந்த கார்லோஸ் பெற்றோரை இழந்தவன். ரோம் நகரில் ஓர் இத்தாலிய குடும்பத்தில் இவன் தற்போது வளர்ந்து வருகின்றான். கார்லோஸ் அறிவுத்திறன் வளர்ச்சியில் சிறிது பின்தங்கியவன் என்று சொல்லப்படுகின்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிறுவன் கார்லோஸுடன் செலவிட்ட அந்த கனிவான மணித்துளிகள் ஊடகங்களில் இன்னும் பேசப்படுகின்றன. அன்பு இதயங்களே, இந்த நிகழ்வை பற்றி நான் ஒரு சிலரோடு பேசிக் கொண்டிருந்த போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சுற்றி குழந்தைகள் அமர்ந்திருந்த அந்த காட்சியை ஓர் உருவகமாக குறிப்பிட்டேன். மாலை குடும்ப ஜெபத்தை குடும்பத்தின் பெரியவர் தன் வீட்டு திண்ணையில் நடத்தும் போது அக்குடும்பத்தின் பேர குழந்தைகளும் அந்த தெருவில் வாழும் குழந்தைகளும் பெரியவரை சுற்றி அமர்ந்து ஜெபித்தால் எவ்வாறு இருக்குமோ அப்படி அமைந்திருந்தது அந்த காட்சி. தாத்தாவை சுற்றி பேர குழந்தைகள் அமர்ந்திருந்தனர் என்று நான் சொன்னபோது ஒரு சிலர் ஆச்சரியம் அடைந்தனர், ஒரு சிலர் அதிர்ச்சியும் அடைந்தனர் என்றே சொல்ல வேண்டும். திருத்தந்தையை நான் தாத்தா என்று உருவகப்படுத்தியது பலருக்கு அதிர்ச்சியை தரலாம். ஆனால் அன்புள்ளங்களே, அது ஓர் உண்மையான யதார்த்தமான உருவகமாக எனக்கு தெரிகின்றது. அப்பேர குழந்தைகளில் ஒருவன், அறிவுத்திறன் வளர்ச்சியில் குன்றிய பேரன் கார்லோஸ், தாத்தா பிரான்சிஸ் அவர்களின் தனிப்பட்ட கவனத்தையும் கனிவையும் பெற்றான். அந்த சிறுவனுடைய வளர்ப்பு தாய் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில்,
திருத்தந்தையிடமிருந்து என் மகன் பெற்ற ஆசீர் அவனுக்கு மட்டும் கிடைத்த ஆசீர் அல்ல, ஆதரவு ஏதுமின்றி உலகில் விடப்படும் அனைத்து குழந்தைகளுக்கும் திருத்தந்தையின் ஆசீர் அன்று கிடைத்தது என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும்
என்று கூறினார். அன்பு இதயங்களே, கத்தோலிக்க திரு அவை கொண்டாடிய உலக குடும்ப நாளுக்கு இதைவிடச் சிறந்த ஒரு செய்தியை, ஓர் உண்மையை பறைசாற்றியிருக்க முடியாது. டிசம்பர் 29 இந்ஞாயிறன்று கொண்டாடப்படும் திருக்குடும்ப திருவிழா அக்டோபர் 26-27 ஆகிய இரு நாட்களில் வத்திக்கானில் ஏற்கனவே கொண்டாடப்பட்டுவிட்டது. அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை தொடர்ந்து வரும் முதல் ஞாயிறு திருக்குடும்ப திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. கிறிஸ்து பிறப்பு என்ற பெரும் மறை உண்மையை கொண்டாடிய கையோடு திருக்குடும்ப திருவிழாவை, திரு அவை கொண்டாடுவது ஓர் ஆழமான பாடத்தை நம் மனங்களில் பதிக்கின்றது. அதாவது, பல உயர்ந்த உண்மைகளை உலகில் நிலைநிறுத்த அடித்தளமாக அமைவது குடும்பமே என்பதுதான் அந்த பாடம். குடும்பங்கள் இல்லையேல் இவ்வுலகில் உண்மைகள் உறங்கிவிடும், உன்னதம் உருப்பெறாமல் போகும். அன்பு இதயங்களே, கிறிஸ்துமஸ் காலம் குடும்ப உணர்வை வளர்க்கும் ஓர் அழகிய காலம். குடும்ப உணர்வை வளர்க்கும் இந்த கிறிஸ்துமஸ் காலம் குடும்பமாக கூடி வாழ முடியாத நிலையையும் நமக்கு நினைவுறுத்துகின்றது. கிறிஸ்துமஸை கொண்டாட முடியாமல் தவிக்கும் குடும்பங்கள் திருக்குடும்பத்திலிருந்து ஆறுதல் பெற முடியும். யோசேப்பும் மரியாவும் குழந்தை இயேசுவுடன் முதல் கிறிஸ்துமஸை கொண்டாடியதாக தெரியவில்லை. கொண்டாட்டங்களை விட கொடுமைகளையே அவர்கள் அதிகம் அனுபவித்தனர் என்பதுதான் உண்மை. அன்பு இதயங்களே, முதல் கிறிஸ்துமஸ் நேரத்தில் நடந்த ஒரு சங்கடமான நிகழ்வு இன்றைய நற்செய்தியாக தரப்பட்டுள்ளது. இந்த நற்செய்தியிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு முன்னதாக திருக்குடும்ப திருவிழா திரு அவையில் ஆரம்பிக்கப்பட்ட சூழ்நிலை, காரணம் ஆகிய எண்ணங்களை முதலில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். 20 நூற்றாண்டின் துவக்கம் வரை திருக்குடும்ப திருநாள் தனிப்பட்ட ஒரு பக்தி முயற்சியாக சில துறவர சபைகளால் பரப்பப்பட்டு வந்தது. 1921 திரு அவை இந்த பக்தி முயற்சியை ஒரு திருநாளாக மாற்றியது. காரணம் என்ன? அப்போது நடந்து முடிந்திருந்த முதல் உலகப்போர். ஆம் அன்புள்ளங்களே, 1918 நடந்து முடிந்த உலகப்போரின் இறுதியில் 1000,000 குடும்பங்கள் சிதைக்கப்பட்டன. இந்த குடும்பங்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தரும் வகையில் திருக்குடும்ப திருவிழாவையும் குடும்பங்களில் பக்தி முயற்சிகளையும் திரு அவை வளர்த்தது. 2 வத்திக்கான் பொதுச் சங்கத்தின் போது மீண்டும் திருக்குடும்பத்தை பற்றிய எண்ணங்களை திரு அவை புதுப்பித்தது. காரணம் என்ன? 2 உலகப் போர்கள் முடிவடைந்தபின் வேறு பல வழிகளில் மக்கள் தினசரி போர்களை சந்திக்க வேண்டியிருந்தது. தொழில்மயமான உலகம், அறிவியல் முன்னேற்றங்கள் என்று பல வழிகளில் உலகம் முன்னேறியிருப்பதைப் போல தெரிந்தது. ஆனால் அதேவேளை பல அடிப்படை நியதிகள் மாறி வந்தன. ஹிப்பி கலாச்சாரம், போதைப் பொருட்களின் பரவலான பயன்பாடு என்று மக்கள் வீட்டுக்கு வெளியே, குடும்பங்களுக்கு வெளியே அன்பையும் நிம்மதியையும் தேடி வந்தார்கள். அந்த அன்பையும் நிம்மதியையும் வீட்டுக்குள், குடும்பத்திற்குள் தேடச் சொன்னது திரு அவை. கிறிஸ்மஸுக்கு அடுத்த ஞாயிறை திருக்குடும்ப திருவிழாவாக 1969 திரு அவை அறிவித்தது. எனதருமை அன்புள்ளங்களே, திருக்குடும்பம் ஒரு தலை சிறந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் வாழ்ந்த இயேசு, மரியா, யோசேப்பு அனைவரும் தெய்வீக பிறவிகள். அவர்களை பீடங்களில் ஏற்றி வணங்க முடியும், அவர்களை வைத்து விழாக்கள் கொண்டாட முடியும். ஆனால் அந்த குடும்பத்தைப் போல் வாழ்வது என்றால் நடக்கக்கூடிய காரியமா? அன்பு இதயங்களே, இந்த கேள்வி எழுவதற்கு காரணம் என்ன? இவர்களை நாம் தெய்வீக பிறவிகளாக மட்டுமே பார்க்கும் ஒருதலைப்பட்சமான கண்ணோட்டம். அன்பு இதயங்களே, இயேசு, மரியா, யோசேப்பு என்ற இந்த குடும்பம் எந்நேரமும் ஜெபம் செய்து கொண்டு, இறைவனை புகழ்ந்து கொண்டு, எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து வந்ததாக நாம் நினைக்க வேண்டாம். அவர்கள் மத்தியிலும் பிரச்சனைகள் இருந்தன. அவர்கள் அந்த பிரச்சனைகளை சந்தித்த விதம், அவற்றிற்கு விடைகள் தேடிய விதம், இவை நமக்கு பாடங்களாக அமைய வேண்டும். அன்புள்ளங்களே, புலம்பெயர்ந்து செல்லும் கட்டாயத்திற்கு தள்ளப்படுதல் என்பது இன்றைய உலகில் பெரும்பாலான குடும்பங்கள் சந்தித்து வரும் ஒரு முக்கியமான பிரச்சினை. இதே பிரச்சினையை திருக்குடும்பம் சந்தித்ததாக இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது. இதை நற்செய்தி என்று சொல்லவே எனக்கு தயக்கமாக இருக்கின்றது அன்புள்ளங்களே. ஏரோது மன்னனைப் போல் அதிகாரத்தில் உள்ள தனி மனிதர்களின் கட்டுக்கடங்காத வேட்கைகள் வெறியாக மாறும்போது பல கோடி அப்பாவி மக்கள் பலியாகின்றனர் என்பதை நற்செய்தியும் வரலாறும் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்கின்றன, இல்லையா? அதேபோல் அரசியல், மதம், மொழி, நிறம், இனம், ஜாதி என்ற பல காரணங்களால் மோதல்கள் உருவாகும் போது இந்த பிரிவுகளால் எள்ளளவும் பாதிக்கப்படாமல் எளிய வாழ்வு நடத்தும் அப்பாவி மக்கள் தங்கள் பிறந்த மண்ணை விட்டு வெளியேற்றப்படும் அவலம் மனித வரலாற்றில் தொடர்கதையாகி வருகின்றது. அன்பு நெஞ்சங்களே, நாடு விட்டு நாடு செல்லும் குடும்பங்கள், நாட்டிற்குள்ளேயே அகதிகளாக வாழ வேண்டிய கொடுமைக்கு உள்ளாக்கப்படும் குடும்பங்கள் அனைத்தையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து இறைவனிடம் நாம் மனமுருகி வேண்டுவோம். எனதருமை அன்புள்ளங்களே, நாடு விட்டு நாடு செல்லும் போது அந்நியர்களாக உணர்வது இயற்கைதான். ஆனால் வீட்டுக்குள், குடும்பத்திற்குள், 4 சுவர்களுக்குள் அந்நியரைப் போல் உணரக்கூடிய போக்கு இன்று நம்மிடையே பெருகி வருகின்றது என்பதை நாம் வேதனையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. குறிப்பாக வயதில் முதிர்ந்த பெற்றோரை தேவையற்றவர்களைப் போல், அந்நியரைப் போல் நடத்தும் கொடுமை பல குடும்பங்களில் நிகழ்கின்றதே. இந்த போக்கினை இன்று எண்ணி பார்க்க நமது வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன. சீராக்கின் ஞானம் கூறும் வார்த்தைகள் ஆசீரளிக்கும் வார்த்தைகளாகவும் எச்சரிக்கை தரும் வார்த்தைகளாகவும் அமைந்துள்ளன.
சீராக்கின் ஞானம் பிரிவு 3. தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாள் எல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாதே.
பெற்றோரை விட பணமே பெரிதென வாழ்வோருக்கு இறைவன் நல்வழி காட்ட வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்பு நெஞ்சங்களே, இத்தாலியின் தென்முனையில் அமைந்துள்ள லாம்பதோசா என்ற தீவை நோக்கி அளவுக்கு அதிகமாக அகதிகளை ஏற்றிக்கொண்டு வரும் படகுகள் பல கடலில் மூழ்கி உயிர்ப்பலிகள் நிகழ்ந்துள்ளன. இந்த துயரமான விபத்துக்களில் இறந்தோருக்கென திருப்பலி ஆற்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாண்டு ஜூலை 8ஆம் தேதி அங்கு சென்றிருந்தார். அப்போது அவர் சொன்ன ஒரு சொற்றொடர் உலக ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்தது. அவர் பயன்படுத்திய சொற்றொடர் குளோபலைசேஷன் ஆஃப் இன்டிஃபரன்ஸ். இன்றைய உலகில் அடுத்தவரை பற்றிய அக்கறையின்மை உலகமயமாக்கப்பட்டு வருகின்றது என்று திருத்தந்தை வேதனையோடு கூறினார். உலகமயமாக்கப்பட்டுள்ள அக்கறையின்மை தற்போது குடும்பங்களுக்குள்ளும் பரவியுள்ளது. இதற்கு மாற்றாக திருத்தூதர் பவுலடியார் நம் குடும்பங்களில் விளங்க வேண்டிய நற்பண்புகளை இன்றைய 2ஆம் வாசகத்தில் குறிப்பிடுகின்றார். அவர் கூறும் அறிவுரைகள் அடைய முடியாத இமயங்கள் அல்ல என்பதை நாம் முதலில் நம்ப வேண்டும். அந்த இலக்குகளை இறைவன் துணையோடு நமது குடும்பங்களில் நாம் அடைய முடியும் என்ற நம்பிக்கையோடு அவர் கூறும் அறிவுரைகளுக்கு நாம் செவிமடுப்போம்.
கொலோசேருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 3. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.